தென்றல் செப்டம்பர் 2011 இதழில் சித்ரா வைத்தீஸ்வரன் அவர்களின் அன்புள்ள சிநேகிதிய பகுதியில் அதுவும் சுயநலமே. ஒளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அன்புள்ள சிநேகிதியே, நான் பல வருட தென்றல் வாசகி. அன்புள்ள சிநேகிதியை தவறாமல் படித்து வருபவள். ஒவ்வொரு முறையும் என்னுடைய மன உளைச்சல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவேன். ஆனால் தயக்கம், என்னுடைய அந்தரங்கம் பிரதி யாருக்கு தெரிந்துவிடப் போகிறதே என்ற சங்கடம். இப்போது ஒரு வாரமாக எந்த காரணத்தாலோ அந்த பயம் இல்லை. தெரிந்தால் என்ன என்பது போல் ஒரு அலட்சிய சுபாவம். அந்த உணர்ச்சி நல்லதா கெட்டதா என்று தெரியவில்லை. எனக்கு வயது 57. அம்மா அப்பாவை பிரிந்து வந்துவிட்டால் எனக்கு அவர் முகம் தெரியாது. எனக்கு 3 வயது, அக்காவுக்கு 9 வயது. அப்பா அம்மாவை பெண் விஷயத்தில் ஏமாற்றி விட்டதா என் பாட்டி தான் சொன்னாள். அம்மா 2 இடத்தில் வேலை பார்த்து இரவு வரும்போது 9:30 ஆகிவிடும். என் அம்மாவை பெற்ற பாட்டியிடம்தான் வளர்ந்தோம். அம்மா மெஷின் போல வேலை பார்த்து எங்களை படிக்க வைத்தாள். வாழ்க்கையில் பாசமும் பார்க்கவில்லை, பணமும் பார்க்கவில்லை. ஏதோ வளர்ந்தோம். என் அக்காவுக்கு திருமணமாக என் அம்மா மிகவும் சிரமப்பட்டாள். குடும்பத் தலைவன் உயிரோடு இருந்தும் கூட இல்லையே. எப்படியோ ஒரு சாதாரண இடத்தில் இடம் அமைந்தது. அக்கா பிஏ, அவள் கணவர் டிப்ளமா ஹோல்டர். இந்த நிலைமையை பார்த்து நான் கொஞ்சம் பாடம் கற்றுக்கொண்டேன். அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, பாட்டியை வயதான காலத்தில் பார்த்து கொள்ள வேண்டும், அக்காவுக்கு இந்த கல்யாணத்தால் காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது என்று சதா யோசித்து கொண்டே இருப்பேன். நான் மாஸ்டர்ஸ் முடித்து வேலையில் இருந்தபோது இந்த அருமையான நபரை பார்த்தேன். அவருக்கு பெரிய குடும்பம். அவருக்கும் அப்பா இல்லை, அண்ணன் தான் படிக்க உதவி செய்திருக்கிறார். என்னை போல் எப்போதும் தன் குடும்பத்தையே பற்றி பேசிக் கொண்டிருப்பார். ஒரு அக்கா திருமணமாகி 3 வருடம் ஆகியிருந்தது. 2 தங்கைகள் படித்துக் கொண்டிருந்தார்கள். யாரையுமே குறை சொல்ல தெரியாத மனிதர். அண்ணா திருமணமாகி 6 மாதத்திலேயே அந்த மனைவி தடி கொடுத்தனம் போக செய்து விட்டாள். பாவம், என்ன செய்வாள் என் மன்னி? அம்மாவின் கோபத்துக்கும் என் தங்கைகளின் டிமாண்டுக்கும் ஈடு கொடுக்க முடியவில்லை என்று சிரித்து கொண்டே சொன்னாள். இவர் முழு குடும்ப பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். எனக்கு இவரை போல தன்னலம் இல்லாது இருப்பவள் ஒரு கணவராக கிடைத்தார் எவ்வளவு அதிர்ஷ்டம் என்று நினைத்துக் கொள்வேன். எனக்கு கல்யாண வயது வந்தபோது நான் பார்த்தே இராத அப்பா காலமாகிவிட்டார் என்ற செய்தி வந்தது. ஆகவே அம்மா விதவை இந்த நிலைக்கு அங்கீகாரப்பட்டிருந்தாள். அக்காவின் திருமண பிரச்சனைகள் எனக்கு அவ்வளவாக இல்லை. அம்மாவும் பள்ளி முதல்வர் ஆகியிருந்தாள். நான் எக்ஸிகியூட்டிவாக இருந்தேன். நிறைய பேர் பெண் கேட்டு வந்தார்கள். ஆனால் என் அம்மாவுக்கு முழுச்சம்மதம் இல்லாமல் போனாலும் என்னுடன் வேலை பார்த்த இவரிடம் வெட்கம் இல்லாமல் என் காதலை தெரிவித்து கல்யாணத்துக்கு இசைய வைத்தேன். அவர் வீட்டில் கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது. தங்கைகளுக்கு திருமணம் செய்துவிட்டு தன்னை பற்றி சிந்தித்திருக்க கூடாதா என்று அவர் அம்மா கேட்டிருக்கிறார். சகோதரிகளுக்கு கொஞ்சம் பயம். மூத்த அண்ணாவை போல் இவரும் குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் விடுவாரோ என்ற சந்தேகம். எனக்கு அவர் முக்கியமாகப்பட்டதால் அவருடைய எந்த நிபந்தனைக்கும் சம்மதித்தேன். கூட்டு குடும்பம், ஒரே பாத்ரூம், புறா கூண்டு போல 2 அறைகள். மும்பையில் அதற்கு மேல் என்ன எதிர்பார்க்க முடியும்? நான் கொஞ்சம் சௌகரியமாகத்தான் திருமணத்திற்கு முன்பு இருந்தேன். அவரிடம் எந்த குறையும் சொல்ல முடியாது. என்னால் தான் ஓரளவுக்கு மேல் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் சகித்து கொண்டேன். வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்தபோது இவர் மட்டும் 2 வருடம் தனியாக போய்விட்டு பணம் சேகரித்து கொண்டு வந்தார். நானும் போயிருக்கலாம், ஆனால் குடும்பத்தை பார்த்துக் கொள்ளவும் என்னுடைய சம்பளம் உதவியாக இருக்கும் என்றும் அவர் தாழ்ந்து கேட்டுக்கொண்டார். நாத்தனார்களுக்கு திருமணம் ஆனது நம்முடையதுதானே வாழ்க்கை என்று பொறுத்து கொண்டேன். நானே நல்ல வரங்கள் தேடி அவர்கள் விருப்பப்படி திருமணம் ஏற்பாடு செய்து எல்லாம் நல்லபடியாக முடிந்தது. எனக்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிரியம். ஆனால் அதையும் தள்ளி போட்டோம். அவர் அக்காவிற்கு திருமணமாகி குழந்தை பிறக்காது இருந்தால் நான் முதலில் பெற்றுக்கொண்டால் வருத்தப்படுவாள் என்று இவருக்கு குற்ற உணர்ச்சி. எப்படியோ 7-8 வருடங்கள் கழித்து இங்கு வந்து செட்டில் ஆனோம். அதற்குள் எனக்கு 35 வயது ஆகிவிட்டது. ஒரே ஒரு பெண் இங்கு வந்து பிறந்தாள். அவர் அம்மா கூட வந்து இருந்தார். என்னால் இங்கு வந்து வேலைக்கு போக முடியவில்லை. குழந்தை மாமியார் என்று பார்த்து கொள்ள வேண்டியிருந்தது. அவருடைய குடும்பத்து மக்கள் ஒவ்வொருவராக வந்து போய்கொண்டு இருந்தார்கள். நான் அவர் தன் குடும்ப மனிதர்களுக்கு வாழி வழங்கியதை தவறாக நினைத்ததில்லை. அவளுடன் பணத்தை பற்றி எந்த வாக்குவாதமும் செய்ததில்லை. இருப்பது ஒரு பெண் தானே, கரையேற்றி விடுவோம் என்ற நம்பிக்கை. இவர் பணம் அனுப்பி இவர் அம்மாவின் பெயரில் ஒரு அபார்ட்மெண்ட் இருந்தது. ஒன்றுமில்லை என்றால் அங்கே போய் தங்கிக் கொள்ளலாம், வயதாகிவிட்டால் என்ற பாதுகாப்பும் இருந்தது. போன மாதம் என்னுடைய மாமியார் காலமாகிவிட்டார். அவருடைய காரியங்களை செய்ய இந்தியா சென்றோம். எல்லாம் முடிந்த பிறகு வீட்டை பற்றிய விவரம் எனக்கு தெரிய வந்தது. அவருடைய 3 சகோதரிகளும் தங்கள் பெயரில் எழுதி வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் மாமியார் அடிக்கடி பெண்களை பார்க்க இந்தியா செல்வார். நானே கொண்டு போய் விட்டுவிட்டு பின்னர் அழைத்து வந்திருக்கேன். அந்த சந்தர்ப்பத்தில் எழுதி வாங்கி கொண்டிருந்திருக்கிறார்கள். பெரிய அண்ணா வீட்டிற்கு உதவியாக இல்லை, பிரிந்து போய்விட்டான். சின்னவன் அமெரிக்காவில் நிறைய பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். இந்த வீட்டின் பாகம் அவனுக்கு பெரியதில்லை என்று அவர்களே முடிவு பண்ணிவிட்டார்கள். நான் தைரியம் வந்து கொஞ்சம் அழுத்தமாக கேட்டதற்கு, இது அண்ணா அம்மாவிற்கு தன் சம்பாத்தியத்தில் வாங்கி கொடுத்தது தானே, அவன் கேட்கட்டும், நாங்கள் பதில் சொல்கிறோம் என்றார்கள். இவர் அதை கேட்டும் பேசாமல் இருந்தார். எனக்கு அந்த சமயத்தில் எல்லாமே வெறுத்து போய்விட்டது. பணம் பங்கு பெரிதாகப்படவில்லை. ஆனால் அவர்களுடைய அந்த எண்ணம் பார்வை என்னை மிகவும் உதாசீனப்படுத்தியது போல தோன்றியது. இவ்வளவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கு அவருடன் கூட சேர்ந்து முன்னுக்கு கொண்டு வந்ததுக்கு எனக்கு ஒரு கேள்வி கூட கேட்க முடியாத நிலையில் வைத்து விட்டார்களே என்று மனம் நொந்து போய்விட்டேன். இவரை ஏன் அப்படி கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டதற்கு, விடு, அவர்கள் குணம் அப்படி என்று தெரிந்ததுதானே. நான் அம்மாவுக்கு கொடுத்ததை யாருக்கு வேண்டுமோ கொடுக்க உரிமை இருக்கிறதே. நான் கடனா கொடுத்தேன், கடமையைத்தான் செய்தேன், நாம் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று என்னை சமாதானப்படுத்தினார். மிகவும் கசப்பான நினைவுகளோடு நான் ஃப்ளைட் ஏறி இங்கு வந்து சேர்ந்தேன். அவர்கள் யாரிடமும் குழைந்து பேசி விடை பெறவில்லை. மனம் மறத்து போய்விட்டது. நீங்கள் உறவு முக்கியம் என்று எப்போதும் எழுதுகிறீர்களே, இது போன்ற உறவுகளை இத்தனை வருஷம் கட்டி காத்தேன். சுயநலமாக இருப்பவர்களுக்கு எல்லாமே நன்றாகத்தானே போய்கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கை வீணாய் போய்விட்டது. இவருக்கு இன்னும் புரியவில்லை. எனக்கு புரிகிறது. கொட்டி தீர்த்து விட்டேன். பதில் என்னவாக இருக்கும் என்று அனுமானித்து விட்டேன். இப்படிக்கு அன்புள்ள சிநேகிதியே, என்னுடைய கருத்துக்களை அனுமானித்து விட்டீர்கள் என்பதால் பதில் எழுதவில்லை. அதே சமயம் உங்கள் உணர்ச்சிகளை நான் பரிபூர்ணமாக புரிந்து கொள்கிறேன். எப்படியும் ஒரே வரியில் என் கருத்து, பிறநலம் வேண்டுவதும் ஒரு வகையில் சுயநலமே. இதை இன்னும் விரிவாக அடுத்த இதழில். வாழ்த்துக்கள், சித்ரா வைத்தீஸ்வரன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.